SBS தமிழ்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு முழுநேர எழுத்தாளராக, முழுநேர இலக்கியவாதியாக, பொருளாதார ரீதியாக வந்து வாழ முடியும், வாழ இயலும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் நிலவுதா?
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து அந்த நிலைமையில் நம்ம வந்து அடையலை. இப்போ நமக்கு ரொம்பவும் வந்து அந்த அரசியல் நமக்கு வந்து சரியில்லை. தமிழக அரசியல் வந்து மிக மிக மோசமான ஒரு மனோபாவம் கொண்ட தலைவர்களால அது தீர்மானிக்கப்படுது. அவங்களுக்கு பொதுநலம் சார்ந்து, கலைக்கியம் சார்ந்து, மக்கள் தசனை சார்ந்து, மக்களுடைய அடிப்படையான வாழ்க்கையை சார்ந்து பெரிய அளவுக்கு அக்கறைகளோ தீவிர ஈடுபாடுகளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துல்லியமா தெரியுது. இப்ப நடந்து முடிஞ்ச சமீபாண்டுகளா நடந்து முடிஞ்ச காட்சிகள்ல நமக்கு வந்து அதை வந்து சந்தேகத்துக்கிடமின்றி அதை நிரூபிச்சிருக்கு தொடர்ந்து. அப்படிங்கும் போது மக்கள் வாழ்க்கை இங்க பிரச்சனையா இருக்கு, மக்களுடைய உரிமைகள் வந்து பிரச்சனையா இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து கேள்விக்குறியா இருக்கு. இந்த அரசியல் இன்றைக்கு வந்து பஸ் கட்டண வச்சிருக்காங்க, அது எந்த முன்னெடுப்பும் இல்லாம வந்து நள்ளிரவுல வந்து அதை வந்து அமுல்படுத்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வழக்கம் போல பணம் எடுத்துக்கொண்டு பஸ் பயணத்துக்கு போகக்கூடிய ஏழை மனிதர்கள், ரொம்ப சாதாரண வாழ்க்கை நிலங்களில் உள்ளவர்கள்லாம் கடுமையாளுக்கு பாதிக்கப்பட்டாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அந்த போராட்டங்கள் வந்து அரசுடைய அதிகாரத்தை கொண்டு முறியடிக்கப்படுது, மிக கடுமையான அளவுக்கு வன்முறையை பிரயோகப்படுத்தப்படுது. இந்த மாதிரி நிலைமை இருக்குது. அப்படியே சாதாரண மக்கள் நிலைமையே ரொம்பவும் நெருக்கடியான சூழல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான நியாயமான உரிமைகளுக்கு மிக கடுமையான அளவுக்கு அணிதிரண்டு போராடக்கூடிய நிலைமையில இருக்கும் போல படைப்பிலக்கிய வகைகள் இங்கே வந்து கண்டுகொள்ளப்படாம மிக மிக அவங்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு மிக தொலைவுல தான் இருக்கிறாங்க. இப்ப சீசர் செல்லப்பா செஞ்ச வந்து தனிநபர் செயல்பாடு, நம்ம காணாசு செஞ்ச வந்து தனிநபர் செயல்பாடு. இப்போ அந்த சூழலினால இன்றைக்கு இலக்கியத்துடைய தரம், புத்தகங்களுடைய தரம் மேம்பட்டிருக்கு நிச்சயமா நம்ம வந்து கண்முன் உதாரணமா பார்க்கிறோம். அப்படி இருக்க பட்சத்துல இதே வந்து இந்த அரசு, அந்த அரசுல உள்ளவங்களுக்கு இந்த விஷயங்கள் மேல தெளிவான பார்வை இருந்து அவங்க இதுல அக்கறை எடுத்து இதை மேம்படுத்த முயற்சி பண்ணாங்கன்னா 50 காலத்துல நடந்து வந்தக்கூடிய மாற்றங்கள் வந்திருக்கு, சில ஆண்டுகளையும் நடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி இவங்க புரிதல் அற்றவர்களா இருக்கிறாங்க. ஆண்டாண்டு காலமா அப்படிதான் இருக்கு. ஆண்டாண்டு காலமா தமிழகத்துல சிறிய கலை இலக்கியங்கள் பற்றின புரிதல் அற்ற தன்மை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலை வந்து கலைஞர்கள் அவங்க வந்து பொருட்படுத்தப்படாத ஒரு ஒரு ஜீவிகளா தான் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப லோன்லி பர்சன், ரொம்ப வந்து கவிதைப்பட்ட நிலங்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அடிப்படை ஒரு மரியாதையோ, அவங்களுக்கான அடிப்படை உத்தரவாதத்துக்கான ஒரு வாழ்க்கையோ தமிழகத்துல இன்னும் வரல. அப்படி இருக்கும்போது இப்ப இதோட நம்ம கேரளாவ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமான நிலைமை அங்க இருக்குது. ஒரு நல்ல நாவல் எழுதுறவங்களுக்கு, நல்ல சிறுகதைகள் எழுதுற படைப்பாளிகளுக்கு, நல்ல கவிஞர்களுக்கு அங்க பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு. நம்ம வந்து நம்ம அதை நம்ம பக்கத்துல இருந்து பாக்குறோம். அவங்களுக்கான வாழ்க்கை வசதிகள் வந்து அதிகமா இருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு அரசுலயும் சரி, மக்கள் வாழ்க்கையிலயும் சரி, அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருக்கு. அது அதோட சேர்த்து இங்க பார்க்கும்போது வந்து நம்ம இங்க யாருக்கும் புலப்படாம ஒரு ஓரத்துல பதுங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்தான் இங்க தமிழக படைப்பாளிகளுக்கு இருக்கு.
இப்ப ஒரு மற்ற ரகமான சினிமா கலைஞனுக்கு இருக்கிற அங்கீகாரம் கூட ஒரு எழுத்தாளனுக்கு இல்ல, நீங்க வந்து சொல்லிருக்கீங்க.
இப்ப நான் சொல்லிருக்கேன், அது உண்மைதான்.
என கேள்வி எப்படின்னா, இதுக்கு வந்து அரசையும் அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் மக்கள் தானே காரணம் இல்லையா? அப்படிப்படலையா?
மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் மக்கள் முன்னால எடுத்து வைக்கிறது யாரு? அப்போ இந்த இடத்துல வந்து பசுமை இருக்குன்னு வந்து அவங்க மெய்ப்பெண் தானே அதை கொண்டு போகணும். இந்த இடத்துல நல்ல விஷயங்களுக்கு இது உயர்வானது, இது நமக்கு வேணும் அப்படிங்கறது வந்து மக்களை வழிநடத்துபவர்கள், மக்களை ஆள்பவர்கள் தானே செய்யணும். அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து அறிவாற்றல் மிக்கவர்களாகவும், ரத்தனை உள்ளவர்களாகவும், உலக அரசியல் தெரிஞ்சவங்களாகவும் தானே அவங்க வந்து இருக்கணும். அவங்க தானே மக்களை ஆள்வதற்கு தகுதிப்படுத்தவர்கள். அவங்க கொண்டு முன்வைக்கணும். மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்காங்க, அவங்களுக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கான புரிதல் வந்து கொஞ்சம் எட்டாத தொலைல இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து ஆள்பவர்கள், ஒரு விஷயத்தை வந்து செய்வதற்கான அதிகாரம் படைத்தவர்கள், அதை மக்கள் முன்னால வைக்கணும். அது எளிது, காரியமாக எளிது, மக்கள் முன்னால பிரச்சனை. இப்ப இன்னைக்கு வந்து இது இப்ப எந்த முக்கியமான விஷயமா, இப்ப எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்ப நம்ம வந்து தமிழுக்குன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் நம்ம வந்து செலவு பண்றோம், தமிழகத்தை பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்றோம். அது சார்ந்த ஏகப்பட்ட விழாக்களும், விருதுகளும், அமைப்புகளும் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப வந்து தமிழ வந்து மென்மேலும் வந்து ஆங்கில கலப்புகள் ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு புதிது புதிதா வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, பல துறைகள்ல வந்து பல பல திக்குகள்ல வந்து விஞ்ஞானம் வந்து அன்றாடம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படிக்கும் போது தமிழ்ல நம்ம வந்து அதை வந்து பயிற்றுவிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமான கலைச்சொற்கள் நமக்கு வந்து ஒண்ணு இல்லை. ஒரு இப்போ மிக சிறிய சொற்களுக்கு தான் நமக்கு வந்து தமிழ் சொல் வந்து குறைஞ்சிட்டு இருக்குது. அன்றாடம் வரக்கூடிய புதிய புதிய தொழில்நுட்ப வார்த்தைகளுக்கு எல்லாம் நம்மகிட்ட தமிழ் சொல் இல்லை. இப்போ ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய பேரணிகள் தமிழ் பேரணிகள் இருக்கக்கூடிய ஒரு சபையை நம்ம வந்து அமைச்சு வரக்கூடிய ஒன்றுக்குமான கலை சொற்களை வந்து நம்ம வந்து நிறுவி அதை பள்ளி கல்லூரிகள்ல அரசு அலுவலகங்கள் நடைமுறைப்படுத்தி நம்ம ஏன் முயற்சி எடுக்க கூடாது? அப்படி இல்லைன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு வாக்கியங்களையும் ஆங்கில கலப்புகள் அதிகமாயிட்டே இருக்கும். அதே நம்ம வந்து மேல மேற்கொண்டு மேற்கொண்டு தமிழுக்கான தனித்துவத்தை வந்து நீர்க்க செய்து போவோம். இது போல அப்ப இது சம்பந்தமா அவங்களுக்கு யாருக்கும் கவனம் இல்லையே. அப்ப இது வந்து புரிதலற்ற தன்மை தானே. இப்போ தமிழை வளர்க்கணும் அப்படின்னாக்கா இது அடிப்படையான வழி இல்லையா? நம்ம ஆண்டு கொண்டு போவர்கள் வந்து இதுல தெளிவு இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அது பல்லாண்டுகளா இருக்கு. நம்ம எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து இப்ப தனிப்பட்ட அரசியல் கருத்து வேறுபாடுகள் வந்து இப்ப கேரளத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனாலும் பல துறைகள்ல வந்து தமிழகத்தை காட்டிலும் வந்து கேரளா வந்து மேலோங்கி இருக்கிறதா எனக்கு தெரியுது. முக்கியமா கலை இலக்கியம் தொடர்பான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சாக்கத்திய அகாடமி விருது பெறும் யூமா வாசுகி அவர்கள்.
பெருமாள் முருகன் முதல் வைரமுத்து வரை இப்ப கருத்து சுதந்திரம் பற்றிய உங்கள் என்ன என்ன, அதாவது எதை எழுதலாம் எதை எழுதக்கூடாது, எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற பயம் வருதா?
பெருமாள் முருகன் வந்து அவரு அந்த இடத்துல உள்ள ஒரு பிராணிகம், அந்த பிராணிகத்தை வந்து பதிவிட்டிருக்காரு. அதுல வந்து தவறியது இல்லை. இது வந்து அவருக்கு எதிரான இது அரசியல் சூழ்ச்சி. அது வந்து அப்போ வந்து இருக்கக்கூடிய மதவாத அரசியல் சூழ்ச்சி, சாதிவாரி அரசியல் சூழ்ச்சியினாலதான் அவர் இந்த அளவுக்கு வந்து அலைக்கழிக்கப்பட்டாரு. அது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அவளுக்கு முடிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட மாதிரபாசனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு வந்து சாய்த்திறமை இப்ப அறிவிக்கும் போது அது அவங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாதிரி இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு வரட்டுத்தனமான ஒரு மிக முன்னையான ஒரு அரசியல் நடவடிக்கையா தான் இருக்கு. பெருமாமனுக்கு எதிரான விஷயங்கள் அது அறிவுபூர்வமா கிடையாது, ஒரு பிராணிகத்தை தான் கையாண்டிருக்காரு. இதே பிராணிகம் வந்து வேற வேற நாவல்ல வருது. பல்லாண்டுகளுக்கு முதல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பறித்துள்ளப்பட்டாச்சு. இது வந்து அந்த பிராந்தியத்துல வந்து சில சிக்கலை ஏற்படுத்திருக்கு. அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் நோக்கோட மதவாத சாதிவாத நோக்கோட இது வந்து மேம்படுத்தப்பட்டு அது வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு நெருக்கடி உருவாக்கிருக்கு. அப்போ ரெண்டாவது வந்து வைரமுத்துடைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு விசுரூபமா இருக்கு. அது வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனையா இருக்கு. அது வந்து சாதாரண அது வந்து அவரு பல தடவை வைரமுத்து வந்து மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்கற விதமா பேசிருக்காரு. ஒரு தடவை டேரக்டர் மன்னிப்பை கேட்டா இது வந்து நான் வந்து ஒரு மேற்கோள் மட்டும்தான் காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே கேட்டிருக்காரு. தொடர்ந்து இதை பத்தி இதை ரொம்ப சமாதானமா ரொம்ப பணிவா தாழ்மையா இது வந்து தவறெல்லாம் நான் மெருக்கல் காட்டி பேசிருக்கேன், நீங்க மனசு வருத்தப்பட்டா நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கட்டோட முடிஞ்சு போச்சு. அது வந்து அது ஒரு உதாரணத்தை ஒரு கட்டையில உதாரணம் கட்டிருக்காரு அப்படிங்க. இப்போ இது வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இவ்வளவு வியாபகமா இவ்வளவு ஆக்ரோஷமா தீவிரமா ஒரு கொந்தளிப்பா இத முன்னெடுத்துட்டு போறது பின்னால பெரிய மதவாதம் தான் இருக்கு. மிகப்பெரிய மதவாதம் இருக்கு. அது நம்முடைய சமூகத்தை மிக மிக நெருக்கடிக்குள்ளாகும். எந்த விதமான வளர்ச்சியும் ஒரு மன வளர்ச்சியை சித்திக்காம சிந்தனை வளர்ச்சியும் சித்திக்காம முடக்கி போடும் அப்படிங்கறதுதான் நம்ம முன்னாள் பெரிய ஆபத்து.
உங்க எதிர்கால திட்டம் எதுவும் வச்சிருக்கிறீங்களா?
இல்ல, எனக்கு இதுவரை எனக்கு எதிர்கால திட்டமே இல்லை. ஆதியிலேருந்து இதுவரையும் திட்டம் இல்லை. அது அப்படியே ஒரு சருகு முதந்து நீர்ல முதந்து போற போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. திட்டமிடுவது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அப்பாற்பட்டது. அது எனக்கு தெரியல. இதுவரையும் அது போல நான் வந்து அந்த மாதிரியான மனநிலையில எதுவுமே செய்யல, திட்டமிட்டு எதுவுமே செய்யல.
மிக்க நன்றி யூமா வாசிக்கு அவர்களே, இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒதுக்கி எங்களோட உரையாடினீங்க. மிக்க நன்றி. உங்க
ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், என்னுடைய வாழ்த்துக்கள்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.